புரிய சின்னப்ப ரோமே கேளிய திருமுகம் அதிகாரம் 8. கிறிஸ்தவனுக்கு ஆவியானவர் தரும் வாழ்வு, ஆவிக்குரிய வாழ்வு. ஆகவே கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிறவர்களுக்கு இனி தண்டனை தீர்ப்பு என்பதில்லை. ஏனெனில் கிறிஸ்து இயேசுக்குள் உயிர் தரும் ஆவியானவரை சட்டம் என்னை பாவு சாவம் என்பவற்றின் சட்டத்தின் இன்று விடுதலை செய்துவிட்டது. ஊன் இயல்பினால் வலுவற்றதாக்கப்பட்ட பழைய சட்டம் செய்ய முடியாத ஒன்றை கடவுள் செய்தார். எவ்வாறெனில் பாவ பிடியில் உள்ள நம் இயல்பு போன்ற இயல்பில் தம் சொந்த மகனை அனுப்பி அவரை பாவத்திற்கு பரிகார பலியாக்கி அந்த இயல்பை கொண்டே பாவத்திற்கு தண்டனை தீர்ப்பு கொடுத்தார். ஊன் இயல்புக்கு ஏற்ப நடப்பாமல் ஆவியானவரை ஏவுதலுக்கு ஏற்ப நடக்கும் நம்மில் சட்டம் கட்டளையிட்டது நிறைவேறும்படி அவ்வாறு செய்தார். ஏனெனில் ஊன் இயல்பினரின் ஆட்டமெல்லாம் அந்த இயல்புக்கு உரியவற்றின் மீதே இருக்கும். ஆவியானவரால் தூண்டப்படுவோரின் ஆட்டமோ ஆவிக்கு உரியவற்றின் மீதே இருக்கும். ஊன் இயல்பின் ஆட்டத்தால் விளைவது சாவே, ஆவியால் தூண்டப்படும் இயல்பின் ஆட்டத்தால் வருவது வாழ்வும் அமைதியுமே. ஏனெனில் ஊன் இயல்பின் ஆட்டம் கடவுளுக்கு பகையானது. அது கடவுளின் சட்டத்திற்கு கீழ்பட்டிருப்பதில்லை, இருக்கவும் முடியாது. ஊன் இயல்பினர் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்க முடியாது. நீங்களோ ஊன் இயல்புக்கு உட்பட்டவர்கள் அல்ல, ஆவியானவரின் செயலுக்கு உட்பட்டவர்கள். ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடியிருத்தல் வேண்டும். கிறிஸ்துவின் ஆவியை ஒருவன் கொண்டிராவிடில் அவன் கிறிஸ்தவன் அல்லன். பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் இறைவனுக்கு ஏற்புடையவராகப்பட்ட உங்களுக்கு ஆவியானவர் உள்ளுயிராயிருப்பார். இறந்தோரிடமிருந்து இயேசுவை உயிர்ப்பித்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் இறந்தோரிடமிருந்து கிறிஸ்துவை உயிர்ப்பித்தவர் உங்களுள் குடிகொண்டுள்ள தமது ஆவியாலேயே சாவுக்குரிய உங்கள் உடல்களை உயிர்பெறச் செய்வார். இதனாலே சகோதரர்களே, நாம் கடமைப்பட்டிருப்பது ஊன் இயல்புக்கு அன்று. அதன்படி நாம் வாழ வேண்டும் என்பதில்லை. ஏனெனில் நீங்கள் அந்த இயல்புக்கு ஏற்றபடி வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் ஆவியானவரின் செயலால் உடலின் செயலை சாகடித்தால் வாழ்வீர்கள். ஆவியின் செயலால் கடவுளின் மக்களாகும். ஏனெனில் கடவுளின் ஆவியார் யார் ஏற்கப்படுகிறாரோ அவர்களே கடவுளின் மக்கள். நீங்கள் பெற்றுக்கொண்டது திரும்பவும் அச்சத்திற்குள்ளாக்கும் அடிமையுள்ளம் அன்று. பிள்ளைகளாக்கும் தேவ ஆவியை பெற்றுக் கொண்டீர்கள். அந்த ஆவியினால் நாம் அப்பா தந்தா என கூப்பிடுகிறோம். நாம் இவ்வாறு கூப்பிடும் போது நம் உள்ளத்தோடு தேவ ஆவியானவரே நாம் கடவுளின் பிள்ளைகள் என்று சார்ந்து பகுகிறார். நாம் பிள்ளைகளாயின் உரிமையாளருமாயும் இருக்கிறோம். ஆம், கடவுளின் செல்வத்திற்கு உரிமையாளர்கள், கிறிஸ்துவோடு உடன் உரிமையாளர்கள். ஆனால் அவருடைய பாடுகளில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மகிமையிலும் பங்கு பெறுவோம். மகிமைக்குரியவர்கள் இன்மை காலத்தில் நாம் படும் துன்பங்கள் நம்மிடம் வெளிப்படப் போகிற மகிமையோடு ஒப்பிடவும் தகுதியற்றவை என எண்ணுகிறேன். இம்மகிமையுடன் கடவுளுடைய மக்கள் வெளிப்பட வேண்டும் என்று படைப்பனைத்துமே ஏக்கத்தோடு எதிர்நோக்கி இருக்கிறது. ஏனெனில் படைப்பு முழுவதும் பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பி அப்படி உட்படவில்லை, அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அப்படி உள்ளது. எனினும் அது நம்பிக்கையற்ற நிலையில் இல்லை. படைப்பனைத்துமே அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுபட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மகிமையும் விடுதலையும் பெற்றுக் கொள்ளும் நம்பிக்கை கொண்டுள்ளது. இந்நாள் வரை படைப்பு பொருள் அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கின்றது என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமன்று முதற்கடியாக தேவ ஆவியை கொண்டுள்ள நாமும் இறைமக்களாக்கப்படும் நாளை எதிர்நோக்கி, அதாவது நம் உடல் விடுதலையாக்கப்படும் நாளை எதிர்நோக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். மீட்பு நமக்கு கிடைத்துவிட்டது. எனினும் மீட்பு இனி வரும் என்ற நம்பிக்கையில் வாழ்கிறோம். நேருக்கு நேராய் காண்பதை நம்புவது நம்பிக்கை அன்று. கண்ணால் காண்கிறதை எவனாவது எதிர்நோக்குவானா? நாம் காணாததை எதிர்நோக்கி நம்பிக்கை கொண்டிருந்தால் அப்படி எதிர்நோக்குவதில் நம் மன உறுதியை காட்டுகிறோம். அவ்வாறே நம் வலுவற்ற நிலையில் அவர் ஆவியானவர் துணை இருக்கிறார். ஏனெனில் ஜெபிக்க வேண்டிய முறையில் ஜெபிப்பது எப்படி என நாம் அறியோம். ஆவியானவர் தாமே சொல்லுள்ள பெருமூச்சுகளோடு பரிந்து பேசி ஜெபிக்கிறார். உள்ளங்களை ஊடுருவி காண்கிற ஏவன் ஆவியானவரின் கருத்தை அறிவார். ஆவியானவர் இறை மக்களுக்காக கடவுளுக்கு ஏற்ப பரிந்து பேசுகிறார் என்பதை இறைவன் அறிவார். மீட்பின் திட்டம் கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு ஆவியானவர் அவர் நன்மைக்காக அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். ஏனெனில் கடவுள் யாரை முன்பே தேர்ந்து கொண்டாரோ அவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்ற உருவை தாங்கும்படி முன்குறித்திருக்கிறார். சகோதரர் பலரோள் தம் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டும் என்றே இப்படி குறித்தார். யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். யாரை அழைத்தாரோ அவர்களை தமக்கு ஏற்புடையவராக்கினார். யாரை தமக்கு ஏற்புடையவராக்கினாரோ அவர்களுக்கு தம் ஆட்சிமையில் பங்கு தந்தார். கடவுளின் அன்பு கோருப்புகள் பாடல். இதற்கு மேல் நாம் என்ன சொல்லுவது? கடவுள் நம் சார்பில் இருக்கும் போது நம்மை எதிர்த்து நிற்பவர் யார்? தம் சொந்த மகன் என்று பாராமல் தம் அனைவருக்காகவும் அவரை கையளித்தவர் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாக இருப்பாரோ? கடவுளால் சேர்ந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு எதிராக எவன் குற்றம் சாட்டக்கூடும்? அவனுக்கு குற்றமற்றவர்கள் என்று கடவுளை சொல்லும் போது தண்டனை தீர்ப்பு கூறுபவர் யார்? கிறிஸ்து இயேசு நமக்காக உயிர்நீத்தார், ஏன் உயிர்ப்பிக்கவும் பெற்றார். இந்த கிறிஸ்துவை கடவுளின் வலப்பக்கத்தில் இருந்து நமக்காக பரிந்து பேசுகிறார். கிறிஸ்துவின் அன்பில் இருந்து நம்மை பிரிப்பவர் எவன்? வேதனையோ, நெருக்கடியோ, கலாபனையோ, பசியோ, ஆடையின்மையோ, இடர்களோ, வாழோ, எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? உம்மை முன்னிட்டு நாள் முழுவதும் சாவுக்குள் ஆகிறோம், கொல்லப்பட காத்திருக்கும் ஆடுகளாய் கருதப்பட்டோம் என எழுதியுள்ளதன்றோ? ஆனால் நம்மேல் அன்பு வைத்தவரின் செயலால் நாம் இவை அனைத்திலும் மாண்புமிக்க வெற்றி அடைகிறோம். ஏனெனில் சாவோ வாழ்வோ வான தூதரோ தலைமை ஏற்பவரோ நிகழ்வனவோ வருவனவோ வலிமை மிக்கவரோ வானத்தில் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவையோ வேறு எந்த படைப்பு பொருளோ நம் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் வெளிப்பட்ட இறை அன்பில் இருந்து நம்மை பிரிக்க முடியாது என்பது என் துணிவு.